சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை December 8, 2024. தலைப்பு: கடவுள் ஒரே காரணமும் படைப்பாளரும். கோல்டன் உரை. நீதிமொழிகள்: கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம்: எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிரசங்கி: ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு. வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயமுண்டு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். இராஜாக்கள்: யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி, சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இராஜாக்கள்: கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுகவாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடிமாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக, அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இராஜாக்கள் அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான். ஏழாம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு இரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றாள். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் இரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். இராஜாக்கள் கர்த்தர் எலியாவை சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்து கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். இராஜாக்கள் எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ்காய்ச்சி என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய்க்கும் மட்டி கொடியைக் கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது, அதை சாப்பிடக் கூடாமல் தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன், மாவை கொண்டு வரச் சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. யோவேல் சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவரென்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் இரட்சிப்பு உண்டாயிருக்கும். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுளின் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அவரை வெளிப்படுத்துகின்றன. அவர் தெய்வீக கொள்கை, அன்பு, உலகளாவிய காரணம், ஒரே படைப்பாளர், வேறு எந்த சுய இருப்பும் இல்லை. அவர் அனைத்தையும் உள்ளடக்கியவர், மேலும் உண்மையான மற்றும் நித்தியமான அனைத்திலும் பிரதிபலிக்கிறார், வேறு எதிலும் இல்லை. அவர் எல்லா இடங்களையும் நிரப்புகிறார், மேலும் எல்லையற்ற ஆவி அல்லது மனதை தவிர அத்தகைய சர்வவியாபி மற்றும் தனித்துவத்தை கற்பனை செய்வது சாத்தியமில்லை. மனிதன் கடவுளின் சக்தியை பிரதிபலிக்கிறான், பூமி மற்றும் அதன் புரவலன்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். ஆரம்பம் முதல் இறுதி வரை வேதாகமத்தில் ஆவியானவர் மனம் பொருளின் மீது பெற்ற வெற்றியின் பதிவுகள் நிறைந்துள்ளன. மனிதர்கள் அற்புதங்கள் என்று அழைத்ததன் மூலம் மோசஸ் மனதின் ஆற்றலை நிரூபித்தார். யோசுவா, எலியா, எலிசா ஆகியோரும் அவ்வாறே செய்தனர். கிறிஸ்துவர் அறிவியல் அனைத்து காரணங்களையும் விளைவுகளையும் மனரீதியாக விளக்குகிறது, உடல் அல்ல. தெய்வீக அறிவியலில் மனிதன் உட்பட பிரபஞ்சம் ஆன்மீகமானது, இணக்கமானது மற்றும் நித்தியமானது. பூமியை உருவாக்கும் கலவையான தாதுக்கள் அல்லது திரட்டப்பட்ட பொருட்கள், தொகுதி வெகுஜனங்கள் ஒன்றோடொன்று வைத்திருக்கும் உறவுகள், வான உடல்களின் அளவுகள், தூரங்கள் மற்றும் புரட்சிகள் ஆகியவை உண்மையான முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல. அவை அனைத்தும் ஆன்மீகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மனிதனையும் பிரபஞ்சத்தையும் மீண்டும் ஆவியாக மாற்றுவதன் மூலம் உண்மை. இது செய்யப்படும் விகிதத்தில் மனிதனும் பிரபஞ்சமும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படும். பொருள் உணர்வுகள் மற்றும் மனித கருத்துக்கள் ஆன்மீக கருத்துக்களை பொருள் நம்பிக்கைகளாக மொழிபெயர்க்கும், மேலும் எல்லையற்ற கோட்பாட்டிற்கு பதிலாக ஒரு மானுடவியல் கடவுள் வேறு விதமாக கூறினாள். தெய்வீக அன்பு, மழையின் தந்தை, அவர் துளிகளை பெற்றவர். பனி, அவரது பருவத்தில் மஸ்ஸரூத்தை கொண்டு வருகிறார், மேலும் ஆர்க்டரஸை அவரது மகன்களுடன் வழிநடத்துகிறார். கடவுள் எல்லாவற்றையும் மனதின் மூலமாக படைக்கிறார், பொருள் மூலமாக அல்ல. செடி வளர்கிறது விதை அல்லது மண்ணால் அல்ல, மாறாக வளர்ச்சி என்பது மனதின் நித்திய ஆணை. மரண எண்ணம் தரையில் விழுகிறது, ஆனால் அழியாத உருவாக்கும் சிந்தனை மேலே இருந்து வருகிறது, கீழே இருந்து அல்ல. மனம் அனைத்தையும் உருவாக்குவதால் குறைந்த சக்தியால் உருவாக்க எதுவும் இல்லை. ஆன்மாவானது மனதின் அறிவியலின் மூலம் செயல்படுகிறது. மனிதனை ஒருபோதும் நிலத்தை உழ வைக்காது, ஆனால் அவனை மண்ணை விட உயர்ந்தவனாக ஆக்குகிறது. ஒரு பொருள் அடிப்படையிலான நம்பிக்கை, அதிலிருந்து அனைத்து பகுத்தறிவுகளும் கழிக்கப்படலாம். மெட்டாபிசிக்கல் அடிப்படையின் யோசனைக்கு மெதுவாக அடிபணிந்து ஒவ்வொரு விளைவுக்கும் காரணமாகும் பொருளிலிருந்து மனதை நோக்கி பார்க்கிறது. மெட்டீரியலிஸ்டிக் கருதுகோள்கள் மெட்டாபிசிக்ஸ் இறுதி போரில் சந்திக்க சவால் விடுகின்றன. இந்த புரட்சி காலத்தில் மேய்ப்பனை போல கவனுடன் பெண் கோலியாத்துடன் போருக்கு செல்கிறாள். மேலாதிக்கத்திற்கான இந்த இறுதி போராட்டத்தில் அரை மெட்டாபிசிக்கல் அமைப்புகள் அறிவியல் மெட்டாபிசிக்ஸுக்கு கணிசமான உதவியை வழங்கவில்லை. ஏனெனில் அவர்களின் வாதங்கள் பொருள் உணர்வுகளின் தவறான சாட்சியத்தையும் மனதின் உண்மைகளையும் அடிப்படையாக கொண்டவை. இந்த அரை மெட்டாபிசிக்கல் அமைப்புகள் ஒன்று மற்றும் அனைத்து மதச்சார்பற்றவை மற்றும் பாண்டிமோனியத்தின் சுவை தனக்கு எதிராக பிரிக்கப்பட்ட வீடு. வேதம் மிகவும் புனிதமானது. அவர்கள் ஆன்மீக ரீதியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த புரிதலால் மட்டுமே உண்மையை பெற முடியும். மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் உண்மையான கோட்பாடு பொருள் வரலாற்றில் இல்லை, ஆனால் ஆன்மீக வளர்ச்சியில் உள்ளது. ஈர்க்கப்பட்ட சிந்தனை பிரபஞ்சத்தின் பொருள், சிற்றின்பம் மற்றும் மரண கோட்பாட்டை விட்டுவிட்டு ஆன்மீக மற்றும் அழியாததை ஏற்றுக்கொள்கிறது. அன்பு தன்னலமற்ற தன்மையால் துவண்டு அழகிலும் ஒளியிலும் அனைவரையும் குளிப்பாட்டுகிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நம் கால்களுக்கு கீழே உள்ள புல் மௌனமாக சொல்லுகிறது. அடக்கமான அற்புடஸ் அவளுடைய இனிமையான சுவாசத்தை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறது. பெரிய பாறை நிழலையும் தங்குமிடத்தையும் தருகிறது. சூரிய ஒளி தேவாலய குவிமாடத்திலிருந்து ஒளிர்கிறது, சிறை அறைக்குள் பார்வை செலுத்துகிறது, நோய்வாய்ப்பட்ட அறைக்குள் சறுக்குகிறது, பூவை பிரகாசமாக்குகிறது, நிலப்பரப்பை அழகுபடுத்துகிறது, பூமியை ஆசீர்வதிக்கிறது. மனிதன் அவனுடைய சாயலில் படைக்கப்பட்டான். பூமி முழுவதிலும் கடவுளின் ஆதிக்கத்தை உடையவன் மற்றும் பிரதிபலிக்கிறான். நேரம் மற்றும் அலை, குளிர் மற்றும் வெப்பம், அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை ஆகியவற்றின் மாற்றங்களுடன் பருவங்கள் வந்து போகும். இந்த மாற்றங்கள் தனது பயிர்களை பாதிக்காது என்பதை விவசாயி கண்டுபிடிப்பார். நீ அவர்களை ஒரு ஆடையாக மாற்றுவீர்கள், அவர்கள் மாற்றப்படுவார்கள். மாலுமி வளிமண்டலத்தின் மீதும் ஆழமான பகுதியின் மீதும் கடல் மீன்கள் மற்றும் ஆகாயத்து பறவைகள் மீதும் ஆதிக்கம் செலுத்துவான். வானியலாளர் இனி நட்சத்திரங்களை பார்க்க மாட்டார், அவர் அவற்றிலிருந்து பிரபஞ்சத்தை பார்ப்பார் மற்றும் பூக்கடைக்காரர் தனது பூவை அதன் விதைக்கு முன் கண்டுபிடிப்பார். பௌதிக வாழ்க்கையின் நம்பிக்கை மற்றும் கனவில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது தெய்வீக வாழ்க்கை. ஆன்மீக புரிதல் மற்றும் முழு பூமியின் மீது மனிதனின் ஆதிக்கத்தின் உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. இந்த புரிதல் பிழையை வெளியேற்றி நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது. மேலும் அதை கொண்டு நீங்கள் அதிகாரம் உள்ளவராக பேசலாம். காதல் இறுதியாக நல்லிணக்கத்தின் நேரத்தை குறிக்கும். மேலும் ஆன்மீகமயமாக்கல் பின்பற்றப்படும், ஏனென்றால் அன்பு என்பது ஆவி. பிழை முற்றிலுமாக அழிக்கப்படுவதற்கு முன் பொதுவான பொருள் வழக்கத்தின் குறுக்கீடுகள் இருக்கும். பூமி மந்தமாகவும் பாழாகவும் மாறும், ஆனால் கோடை மற்றும் குளிர்காலம், விதைக்காலம் மற்றும் அறுவடை மாறிய வடிவங்களில் இருந்தாலும் இறுதி வரை தொடரும். எல்லாவற்றின் இறுதி ஆன்மீகமயமாக்கல் வரை இருண்ட மணி நேரம் விடியலுக்கு முந்தையது. இந்த ஜட உலகம் இப்போதும் முரண்பட்டு சக்திகளின் களமாக மாறி வருகிறது. ஒருபுறம் கருத்து வேறுபாடும் குழப்பமும் இருக்கும், மறுபுறம் அறிவியல் மற்றும் அமைதி இருக்கும். தெய்வீக அன்பினால் அழிக்கப்பட்ட பிறகு அது ஒரு மாயையாகவே இல்லாமல் போய்விடும். ஒரு பொய்யான நம்பிக்கை எல்லையை கடக்காமல் உண்மையை நெருங்குகிறது. அது அழிவுக்கு முதிர்ச்சியடைகிறது. நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு தெளிவாக அதன் பிழை, அதன் களத்தில் உயர்ந்த தெய்வீக ஆவி எல்லா பொருட்களிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மேலும் மனிதன் ஆவியின் சாயலில் அவனது அசல் தோற்றத்தில் காணப்படுகிறான். அவர் தனது குரலை உச்சரித்தார், பூமி உருகியது. ஆவியின் மேன்மைக்கு முன்பாக எல்லா விஷயங்களும் மறைந்துவிடும் என்று இந்த வேதம் சுட்டிக்காட்டுகிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.